அடுத்ததாக திரு சித்தார்த்தன் அவர்கள், உங்களுக்கு 9 வினாடிகள் கொடுக்கப்பட்டுள்ளது.
ஒரு நிமிஷம் குறைச்சிட்டீங்க. தலைவர் அவர்களே நன்றி. ஜனாதிபதி அவர்களுடைய நேற்றைய கொள்கை பிரகடன உரை தமிழ் தேசிய இன பிரச்சினை சம்பந்தமாக எதுவுமே கூறாது விட்டது. அது மாத்திரமல்ல, வடகிழக்கு பிரதிநிதிகள் தமது கொள்கைகளை ஓரம் வைத்துவிட்டு தனது செயல்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். எமது கொள்கைகள் என்பது உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிப்பதுதான். கடந்த ஏறக்குரிய சுதந்திரம் 70 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்ற நாள் தொடக்கம் எங்களுடைய மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் மிக தெளிவான ஒரு ஆணையை தொடர்ந்து, அது எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு ஆணையை வழங்கி வந்திருக்கின்றார்கள். ஒரு நியாயமான ஒரு தீர்வு, தமிழ் தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு நியாயமான தீர்வு, அந்த தீர்வு ஒரு சமஷ்டி அமைப்பிலே தான் அமைய முடியும் என்பதை மிக தெளிவாக கூறி வந்திருக்கின்றார்கள். அதை ஓரங்கட்டக்கூடிய விஷயம் அல்ல, ஓரங்கட்டி எடுக்கின்ற விஷயம் அல்ல. அபிவிருத்தி என்பது நிச்சயமாக எங்கள் பகுதிகளுக்கு முக்கியமாக இங்கும் தேவை, நாடு முழுக்க தேவை, ஆனால் எங்கள் பகுதிகளுக்கு நிச்சயமாக தேவையான ஒரு விஷயம். அதை நாங்கள் எவருமே மறக்க முடியாது. நிலைபெறான ஒரு அபிவிருத்தி மூலம்தான் இந்த நாட்டை கட்டிப்படுத்த முடியும் என்பது, கட்டி எழுப்ப முடியும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நியாயமான தீர்வு ஒன்று இல்லாத காரணத்தினால்தான் கொரோனா மாத்திரமல்ல, கொரோனா ஒரு மிக காரணியாக இருந்தாலும், ஒன்று பொருளாதார ரீதியான பின்னடைவுக்கு காரணமாக இருந்தாலும் கூட இந்த நாட்டிலே பொருளாதார பின்னடைவுக்கு மிக மூல காரணியாக இருப்பது எங்களுடைய தமிழ் தேசிய இன பிரச்சனையும், அதனால் ஏற்பட்ட யுத்தங்களும், அதனால் ஏற்பட்ட அழிவுகளும். இவைகளெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும், ஒரு நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும். காணப்பட்டால்தான் இந்த நாட்டிலே ஒரு நியாயமான ஒரு அபிவிருத்தியை காண முடியும். பண்டா சல்வா காலம் தொட்டு பல பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்திருக்கின்றன, பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, சாத்வீக போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, ஆயுத போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, எங்களுடைய ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் அந்த கொள்கையை காப்பாற்றுவதற்காக தியாகம் செய்துவிட்டு ஓரங்கட்டுவது என்பது அது நடக்க முடியாத ஒரு விஷயம். ஆகவே ஒரு நியாயமான தீர்வை காணுவதை தான் மிக முக்கியமான அம்சமாக கொள்ள வேண்டும். இன்று கூட ஒரு விஷயம், இந்த ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார், 2009 ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சமாதானம் கொண்டு வரப்பட்டதாக. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது உண்மை, முடிவுக்கு வந்ததும் உண்மை, ஆனால் சமாதானம் வந்ததாக கூற முடியாது. அப்சன்ஸ் ஆஃப் வார் இஸ் நாட் பீஸ். நிச்சயமாக அப்சன்ஸ் ஆஃப் வார் இஸ் நாட் பீஸ். யுத்தம் ஆரம்பித்ததற்கான அந்த காரணிகள் இன்றும் அதே மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த காரணிகளுக்கு ஒரு சரியான பரிகாரம், ஒரு சரியான தீர்வு ஒன்று கொண்டு வரப்படாமல் சமாதானம் வந்துவிட்டது என்று நிச்சயமாக நாங்கள் கூற முடியாது. யுத்தம் மிகப்பெரிய அழிவை கொடுத்திருக்கின்றது. அந்த அழிவை முக்கியமாக எங்கள் பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழிவை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அபிவிருத்தி வேலைகள் செய்யப்பட வேண்டும். இந்த அபிவிருத்தி வேலைகளை கொழும்பில் இருந்து கொண்டு தீர்மானித்து அங்கு செய்வதன் மூலம் அந்த அபிவிருத்திகள் எந்த விதத்திலுமே எங்களுடைய மக்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய விஷயங்களாக இருக்க முடியாது. முக்கியமாக அந்த மக்களுடைய பங்களிப்பு, அந்த மக்களுடைய பிரதிநிதிகளுடைய ஆலோசனைகள், அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை பொறுத்து செய்யக்கூடிய அபிவிருத்தி தான் அந்த பகுதிகளுக்கு ஒரு சரியான அபிவிருத்திகளை கொடுக்க முடியும். ஆகவேதான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம், எங்களுடைய பகுதிகளில் எங்களுடைய மக்களால் தாங்களே தங்களுடைய அலுவல்களை பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு சமஷ்டி அமைப்பின் கீழ் ஒரு நியாயமான தீர்வுதான் இன்று இருக்கின்ற நிலைமையிலே ஒரு நியாயமாக அந்த பகுதி இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் அபிவிருத்தி செய்வதற்கு அடிப்படையாக இருக்க முடியும். இன்று இந்த அரசியல் அமைப்பிலே 13வது திருத்த சட்டம் இருக்கின்றது. அது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்த சட்டம். இந்த நாட்டு அரசியல் அமைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு திருத்தத்தை அமுல் நடத்துவதற்கு இந்த நாட்டு அரசே, இது நினைக்கிறேன் உலகிலே இது ஒரு மிகப்பெரிய புதினமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு திருத்தத்தை அல்லது ஒரு அரசியல் அமைப்பை அமுல் நடத்துவதற்கு ஒரு அரசு தயங்குவது அல்லது பின்னடிப்பது இந்த நாட்டிலே மாத்திரம்தான் அது நடைபெற முடியும். இந்த நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். அந்த மாகாண சபைகளில் ஒரு அர்த்தபுஷ்டியான அதிகார பரவலாக்கள் இல்லை. அதிலே இருக்கக்கூடிய அதிகார பரவலாக்கள் கூட பல விஷயங்கள் வாபஸ் பெற்றுப்படப்பட்டு மீண்டும் மத்திய அரசுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அதே போல பல விஷயங்கள் இன்னும் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த வைத்தியசாலைகள், பாடசாலைகள், தேசிய பாடசாலை என்ற ரீதியில், நேஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ற ரீதியிலே பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்வதற்கான எண்ணப்பாடுகள் இன்று அரசிலே இருக்கக்கூடிய மேல்மட்டம், துவக்கம், கீழ்மட்டம் எல்லாருக்குமே, பலருக்கு, எல்லாருக்கும் சொன்னால் அது மிகப்பிழை, பலருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் சூத்திரதாரிகளாக இருந்த பங்குதாரிகளாக இருந்த இருவரில் ஒருவர் இந்தியாவை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இலங்கை அரசின் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை இந்த 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டாம். எதுவரையும் 13வது திருத்தம் தமிழ் மக்களுடைய முடிந்த முடிவு அல்ல, அது அல்ல தீர்வு. அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கோம். இன்று அல்ல, இந்தியாவிலேயே அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட போது ரஜீவ் காந்தி அவர்களிடம் கூட நாங்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கின்றோம். அங்கு பங்கு பற்றிய எல்லா கட்சிகளும் கூறியிருக்கின்றது, எங்களுடைய கட்சி உட்பட மிக தெளிவாக கூறியிருந்தோம். ஆனால் இன்றிருக்கிற நிலையிலே இந்த 13வது திருத்தம் இல்லாமல் ஆக்கப்பட்டால் பழையபடி நாங்கள் இந்த சீரோக்கு வருவோம், ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே ஒரு நியாயமான சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு வரும் வரையும் இந்த 13வது திருத்தம் இருக்க வேண்டும், அது அமுல் நடத்தப்பட வேண்டும் என்பதை கேட்பதற்காகத்தான் நாங்கள் இந்தியாவை கேட்கின்ற ஒரு நிலைமையை இந்த அரசுகள், இந்த அரசை மாத்திரம் நான் கூறவில்லை, தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அரசுகள் அதற்கு காரணியாக இருந்திருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் அவர்களை கேட்டிருக்கின்றோம். இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு செயற்பாடு அல்ல, எங்களை பொறுத்தமட்டில் அவர்களும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபடியால் அவர்களுக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது இந்த ஒப்பந்தம் அமுல் நடத்தப்பட வேண்டும் என்பதிலே. ஆகவே இந்த அரசை பொறுத்தமட்டில் ஒரு விஷயத்தை நான் கூற வேண்டும். கொரோனா வைரஸை பொறுத்தமட்டில்
உறுப்பினர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் 2 நிமிடங்கள் உண்டு.
சரி, இந்த கொரோனா வைரஸை பொறுத்தமட்டில் ஒரு விஷயம் மிக திறமையாக அல்லது மிக கஷ்டப்பட்டு எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிக்கிலும் 85% மக்களுக்கு தடுப்பூசி போடுவது, பல நாடுகளிலே முதலாவது ஊசி போடாமல் இருக்கின்றது என்று கூட நான் அன்று விசாரித்தேன். இந்தியாவிலே கூட அங்குதான் இந்த அஸ்ட்ராசெனிக்கா மருந்து செய்யப்பட்டாலும் கூட 45-50% மக்களுக்குத்தான் இந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது. வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட 60-50% தான் போடப்பட்டிருக்கின்ற வேளையிலே கூட 85% போட்டிருப்பதை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. அது நிச்சயமாக இந்த மக்களுக்கு அது ஒரு மிக தேவையான விஷயத்தை இந்த அரசு செய்திருக்கின்றது. அதனால் ஒரு அளவுக்கு தன்னும் கட்டுப்படுத்துகின்றது கொரோனா வைரஸை, அல்லது இறப்பு வீதத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. அதே போல இவர்கள் அரசை பொறுத்தமட்டில், ஜனாதிபதி அவர்களை பொறுத்தமட்டில் புதிய அரசியலமைப்பை பற்றி கூறியிருக்கின்றார். அந்த புதிய அரசியலமைப்பில் ஏதாவது அதை பற்றி கூறுகின்ற போது ஏதாவது சொல்வாரா, இந்த தமிழ் தேசிய இன பிரச்சனையை பற்றியாவது சொல்வாரா என்று பலர் எதிர்பார்த்தனர். அது நடக்கவில்லை. ஆக குறைந்தது ஒரு புதிய அரசியலமைப்பை அவர் உண்மையிலே கொண்டு வரப் போகின்றார்கள் என்றால் அதிலே நிச்சயமாக ஒரு நியாயமான தீர்வை தமிழ் தேசிய இன பிரச்சினைக்கு முன்வைப்பதன் மூலம் இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அமைதியும் நிரந்தரமான பொருளாதார வளர்ச்சியையும் உருவாக்க முடியும் என்பதை நான் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
மிக நன்றி. மிலங்கட்ட கரு குமாரசிறி மந்திரித்துமா, ஒவ்வொரு வினாடி நாம் ஏக காலையாக திபெனோ ஸ்துதி.
கரு மூலாசனோட சபாபதித்துமணி, அதிகரு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மதித்துமா, நவவெனி பார்லிமெண்ட்வே தெவினி சசிவாரய விவர்த்த கரமின் இய தவசே எத்துமாக பிரதிபத்தி பிரகாசய பிலி பந்தவாத மே விவாதிர கண்ண முகத்த அபியோகாத்மக வசர திகக்க திககட்ட ஆசன்ன காலையாக அதிகரு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மதித்துமாகே மே தூர காலையே விசேஷம் கோலிய கோயிட் வசாங்கத்தை சக இவகேம சஹரான்கே பாஸ்கு உபஹார தெக்க தமை ஜனாதிபதி தூரைய பாரகண்ணே கரு சபாபதி துமன் ஏ ஆரம் இதுல மேதக்வா அதிகரு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மதித்துமா மேரட்டே கோயிட் டுவதுர பாலனை கிரிப பிலிபந்தவ இவகேம ஜாதிக ஆரக்ஷாவ தவறு கிரிம பிலிபந்தவ இவகேம லோகே சிலும் ரட்டவல் ஆர்த்திகமே வசையின் கடாகின வடிச்ச விலாபக அப்பே ரட்டார் ஆர்த்திகமே அபஹசுதா தீன விலாபக தமாய் மே தேவனி நமேனி பார்லிமெண்ட்வே தேவனி சசிவாரய ஆரம்ப கல்ல மே விவாதேட கான் அத வர்த்தமான விபக்ச கரு சபாபதி துமனி ஹோத ஹோத மடேதான காரணாபக்தமாய் அத தவச புறாவட்டம் மீக்கரான் எக்கமதே கேஸ் பிலி பந்தவ இவகேம டீசல் பிலி பந்தவ இவகேம காபனிக பொஹர பிலி பந்தவ மே காரண துண மது கரமின் ஹோத ஹோத மடேதான காக்தமாய் அத வர்த்தமான விபக்சே கரான் அப்படி அஹனோ விபக்சிங் ஒபே ஒபலாகே அஸ் அந்தது ஒபலாகே கம் வீரிது அதிகாரு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மதித்துமா மே வசர தெக்க காலே துல கரபு ஹொந்ததே வாழ் பெயின் நத்தி கல கிசிம ஹொந்தாக் அது வர்த்தமான விபக்சேட பெயின் நத்தி காரணாவ பெயின் நத்தியக்க பொம கடகாட்டோட காரணாவ ஏவகேம மோங்கே ஊமனாவ பாட்டு பத்தில தீன கரு சபாபதி துமனி பொம கால கண்ணி சதுராக் விந்திம தமாய் அது வர்த்தமான விபக்சே அவசியதா பாவட்ட பத்தில தீ விசேஷம் அதிகாரு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மதித்துமா மேரட்டே விஸ்வவித்யாலயத்த அத்துலத்கரண சிசுன் திஸ்தாட் அமத்தர வார்ஷிகவ உசாஸ் அத்தியாபன சந்தா சிசுன் தச தஹசகிங் வடிகர் அயப்பிலபது எக வச்சனையாத் அதமே வர்த்தமான விபக்சே கதா கரண்ணே கரு சபாபதி துமனி ஏவிதராக் நிமை அபி ரஜரட்ட இப்பதிச்ச கொவியாங்க பொத்து ஹெடியேட விசேஷம் மேரட்ட ராணையனை கரப்பு தானிய வர்க்க தாசியாத் அது மீனாட்ட ஆணையனை நவத்தல தீரும் மீ தானிய வர்க்க தாசி ஆணையனை நவத்தீம நிசா அது அப்பே கஹ கொவியா சக்தி மத்தில தீரும் அப்பே அது இங்குரு கொவியா சக்தி மத்தில தீரும் இவகேம அது ரபர் தே அது விசால முதலக்கு அது ஆர்த்திக மோசம் அப்படி அப்பநயன ஆதாயம் அப்படி லபாகின தீரும் கரு சபாபதி தும இவகே கடாகின விளைத்து பிஜ சீனி கர்மாந்த சாலாப அது லாப லபன தத்தன அது ஜானக வக்குமுற ராஜ்ய மாத்தும் அது லாப லபன தத்தனை பத்கல்ல தீரும் ஏவிதராக் நிமை கரு சபாபதி துமனி அப்பி குஷிகர்மாந்திகர கதாகரும் கதா நுகரம் பே வாரி சௌபாகிய அபடசடான் பே தில்லியம் அதிகாரம் ஜனாதிபத்தும் ஐயே மெத்தந்தி பிரகாசகரா வாரி சௌபாகிய அபடசடானே வியாபுதி கணனாவாக் அது இதாமத்ம சக்தி சக்தி மத்துவ ஆரம்ப கல்ல தீரும் மம லெக்க சுமந்திரன் மந்தித்துமாத் இவகேம ராஜகிருஷ்ண மந்தித்துமாத் கேனவா மே பார்லிமெண்ட் மேக விவாதத்தை கண்ட வடக்நதி பிரதிபத்தி பிரகாசனை அக்கிலா மே பிரதிபத்தி பிரகாசனை கண கதா கரன்னதை அக்னே அக்கிலா ஹபை அபி ராஜகிருஷ்ண மந்தித்துமாட்ட இவகே சுமந்திரன் மந்தமான கியன் நோனி அக்ராமாத்திய மஹிந்த ராஜபக்ச அத அக்ராமாத்திய மஹிந்த ராஜபக்ச மந்தித்துமா எதா ஜனாதிபதி வரை ஹட்டிட்டு இன்னொரு தமாய் உத்துரு நகனகிற ஜனதாவட்ட ஐத்தின் லபாது பலாத்பால மத்திவாரனை தியலா ප්‍රාදේශ සභාතික තියලාද එදා ඒ පළාත්පාල ඡන්දයට අයිතියක් ලබා දුන්නා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා. ඒ විතරක් නෙමෙයි පළාත්පාල මැතිවරණය විතරක් නෙමෙයි පළාත් සභා ඡන්ද තියලා උතුරු නැගෙනහිර මහඇමතුරු පත් කළා. ඒ පත් කරපු නිසා තමයි ඒ පළාතේ ජනතාවට ඒ අවශ්‍ය සංවර්ධන කටයුතු කරගන්න පුළුවන්කම ලැබුණේ. බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා එදා ආර්ථික කටයුතු අමාත්‍යවරයා හැටියට උතුරු වසන්තයේ නැගෙනහිර වසන්තය වගේ දැවන්ත ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරේ ඒ මහින්ද රාජපක්ෂ යුගයේ. ඒ නිසා සුමන්තිරන් මන්ත්‍රීමාටත් රාජකීය මන්ත්‍රීමාටත් කියන්න බෑ දෙමළ ජනතාවගේ අයිතීන් විනාශ කරා කියලා. ඒ නිසා ගරු සභාපතිතුමනි, එදා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ආරක්ෂා කරපු ඒ දෙමළ ජනතාවගේ අයිති, ඒ දෙමළ ජනතාවගේ සංවර්ධන ව්‍යාපෘති අද ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා අද පෙළ ගස්සමින් අද උතුරු සහ නැගෙනහිරට අද ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. අද සභාපතිතුමා දන්නවා හැම ගාමසේ වසමකටම අද මිලියන 3 බැගින් ලබා දීලා පළාත්පාල ආයතන මන්ත්‍රීවරට මිලියන 4ක් ලබා දීලා අද දැවන්ත සංවර්ධන ව්‍යාපෘති විතරක් නෙමෙයි ජීවන උපාය සංවර්ධන ව්‍යාපෘති අද ක්‍රියාත්මක කරන තත්ත්වයට පත් කරලා තියෙනවා. ඒ නිසා අපි රාජකීය මන්ත්‍රීමාටත් සුමන්තිරන් මන්ත්‍රීමාටත් කියනවා අපි ආණ්ඩුවක් හැටියට අද අතිගරු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා මේ රටේ ජීවත් වෙන සියලු ජාතීන්ට අද එක හා සමාන ජීවත් වෙන්න පුළුවන් තත්ත්වයක් ඇති කරලා තියෙනවා කියන එක අපි විශේෂයෙන්ම සිහිපත් කරන්න ඕනේ. ඒ වගේම මම කියා සිටියේ වාරි සෞභාග්‍ය වැඩසටහනේ විශේෂයෙන්ම ගරු සභාපතිතුමනි, මොණ්ණාගල දිස්ත්‍රික්කයේ මන්නානන්ද දිස්ත්‍රික්කයේ වාරි පානීය ජලය සපයන්නට පහළ මල්ලතුයි ජලාශය මගේ ආසනය අපි ආරම්භ කළා තියෙනවා. පහළ මල්ලතුයි ජලාශයෙන් වවුනියාවේ දිස්ත්‍රික්කයටත් මන්නාරන් දිස්ත්‍රික්කයේ ජනතාවට ජල මහ දෙකන්නේ වගා කරන්න පුළුවන් වෙන්න ඒ ජලය ලබා දෙන්න පහළ මල්ලතුයි ජලාශය ආරම්භ කළා තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි වයඹ පළාතේ වාරි ජල ව්‍යාපෘතිය උතුරු මැද පළාතේ උතුරු මැද ජල ව්‍යාපෘතිය, ඒ වගේම ගරු සභාපතිතුමනි ගම්පහ දිස්ත්‍රික්කයේ ඌව පළාත නැගෙනහිර පළාතේ මඩකලපුව මහවැලි ප්‍රදේශයේ වැව්හා පානීය ජලය සපයන මුන්දෙනි අතුරු ව්‍යාපෘතිය, මේ වගේ මහා දැවන්ත ව්‍යාපෘති දැවන්ත ව්‍යාපෘති ගණනාවක් අද අතිගරු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා වාරි සෞභාග්‍ය වැඩසටහනේ චමල් රාජපක්ෂ කැබිනට් අමාත්‍යතුමාත් ඒ වගේම රාජ්‍ය අමාත්‍ය හැටියට රාජ්‍ය අමාත්‍යවරයා හැටියට කටයුතු කරන අපේ අනුරාධ ජයරත්න අමාත්‍යතුමාත් එක්ක ක්‍රියාත්මක කරනවා කියන එක සිහිපත් කරන්න ඕනේ. ඒ නිසා ගරු සභාපතිතුමනි, අපි දන්නවා අතිගරු ජනාධිපතිතුමාගේ ඒ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනේ පැහැදිලි කරා ඉතිහාසයේ ඊටපු සියලු ආණ්ඩු ගත්ත ණය ගෙවන්න තියනවා කියන කාරණාව සුමන්තිරන් මන්ත්‍රීමයක ආමන්ත්‍රණය කරනවා නම් ඒක මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ ආණ්ඩුව කියලා ඒක වැරදි. එදා ජේ.ආර්. ජයවර්ධන ආණ්ඩුව, ප්‍රේමදාස ආණ්ඩුව, චන්ද්‍රිකා කුමාරතුංග ආණ්ඩුව, ඩී.බී. විජේතුංග ආණ්ඩුව, ඒ වගේම රනිල් වික්‍රමසිංහ ආණ්ඩුව, මහින්ද රාජපක්ෂ ආණ්ඩුව ඇතුළු සියලු ආණ්ඩු ගත්ත ණය ගෙවන්න තියනවා කියන කාරණාවයි ගරු සභාපතිතුමනි කිව්වේ. එසා සුමන්තිරන් මන්ත්‍රීමට අපි කියනවා ඒ ප්‍රකාශ කරනකොට නිවැරදිව ප්‍රකාශ කළ යුතුයි කියන කාරණාව. ඒස අවසාන වශයෙන් ඉතාමත් හොඳ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයක්, මේ රටට ගැළපෙන සියලු ජාතීන්ට අයිතිය තියෙන ජීවත් වෙන්න පුළුවන් ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයක් ඉදිරිපත් කිරීම පිළිබඳව අපි ජනාධිපතිවරු ස්තුතිවන්ත වෙමින් මගේ වචන සමර්පණය අවසන් කර බොහොම ස්තුති.
බොහොම ස්තුති. අර්ථදාග කරු සුරේෂ් වඩිවේල අවர்கள் உங்களுக்கு 5 நிமிடம் கொடுக்கப்பட்டுள்ளது.
நன்றி. கௌரவத்துக்குரிய சபையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களே, விசேஷமாக என்னுடைய தொப்புள்கொடி உறவுகளான மலைய மக்கள் சார்பாக நேற்றைய 9வது பாராளுமன்ற ஆரம்ப கொள்கை உரையிலே அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் அவருடைய சிம்மாசன உரையிலே நாங்கள் இந்த நாட்டினுடைய தமிழர் என்ற வகையிலே மலைய மக்கள் என்ற வகையிலே பாரிய ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் அதிமேதக ஜனாதிபதி அவருடைய உரையிலே பல விமோசனங்களை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் முழுமையாக எங்களை பொறுத்தவரையிலே புஷ்பானமான ஒரு நிகழ்வாக நேற்றைய தினத்தை நாங்கள் காண்கின்றோம். இன்று இந்த நாட்டில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சினை, விசேடமாக மலையக மக்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சினை, அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம், இவ்வாறு பல பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு கொடுப்பதை நாங்கள் வரவேற்கின்ற அதே சூழ்நிலையிலே, இந்த வறுமைக்கோட்டின் கீழ் வாழ்கின்ற மலையக மக்களுக்கும், தனியார் நிறுவனத்தின் கீழ் பெருந்தோட்ட கம்பெனிக்கு கீழ் தொழில் புரிகின்ற பெருந்தோட்ட மக்களுக்கு, நேற்று அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அந்த கம்பெனிகளுக்கு உத்தரவிடுவார் என எதிர்பார்த்தோம். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற வகையிலே ஒரே மாதிரியான அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் இருக்கின்ற சூழ்நிலையிலே இன்று மலையக மக்கள், பெருந்தோட்டையினுடைய பாட்டாளி மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாக அந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இந்த அரசாங்கமோ அதிமேதகு ஜனாதிபதியோ அல்லது தொழிலமைச்சோ அல்லது பெருந்தோட்ட கைத்தில் அமைச்சோ இன்றைய நாள் வரை எந்தவிதமான உத்தரவு விடவில்லை. அவர்களுக்கும் இந்த 5,000 ரூபாய் கொடுக்கும்படியோ அல்லது வேறு எந்த நிவாரணம் சம்பந்தமாகவோ எந்த நடைமுறை சாத்தியப்படக்கூடிய விடயம் எதுவுமே செய்யவில்லை. ஆகவே முழுமையாக நாங்கள் எங்கள் அதிருப்தி இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களும் இந்த நாட்டு பிரஜை என்ற வகையிலே, மலைய மக்கள் இந்த நாட்டு பிரஜை என்ற வகையிலே, எந்த வகையிலுமே இந்த நாட்டிற்கோ அரசாங்கத்துக்கோ தொல்லை கொடுக்காது என்ற வகையிலே, மனிதாபிமான அடிப்படையிலே இந்த மலைய மக்கள் சார்பாக இந்த அரசாங்கம் சிந்தித்திருக்க வேண்டும். இன்றும் பிரச்சனை, அவர்களுக்கு கேஸும் பிரச்சனை, சீனியும் பிரச்சனை, அரிசியும் பிரச்சனை, இன்றைக்கு இன்னொரு பிரச்சனைகள், உட்கடை பிரச்சனை அனைத்து இருக்கின்றன. இந்திய அரசாங்கத்தால் கொடுத்த வீடமைப்பு திட்டத்தை நாம் காட்டிவிட்டு அபிவிருத்தி என்று கூற முடியாது. இந்த நாட்டு பிரஜைகள் என்ற வகையிலே, இந்த நாட்டு மக்கள் என்ற வகையிலே, இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் மூலமாக ஒதுக்கப்பட்ட நிதியிலே எவ்வாறான அபிவிருத்தி மலைய மக்களுக்கு ஏற்படுத்த போகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அல்லது இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் மிக மிக மோசமாக மலைய மக்கள் மீது எந்த விதமான கரிசனையும் இல்லாமல் முழுமையாக ஒரு அடாவடித்தனமான ஒரு நிர்வாகத்தை அவர்கள் செய்து கொண்டு போகின்றார்கள். அந்த பெருந்தோட்ட கம்பெனி நிர்வாகம் சம்பந்தமாக பலமுறை நாம் எடுத்துரைத்தும், பாராளுமன்றத்திலே எடுத்துரைத்தும், எங்களுடைய தொழிலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்தும் கூட இன்னும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் அந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் தான் தோன்றித்தனமாக எங்களுடைய மக்களை அவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டு போகின்றார்கள். நான் கேட்கின்றேன், இந்த அரசாங்கம், இந்த நாட்டிலே ஒரு தொழில் சட்டம் இருக்குமே ஆனால் ஏன் தொழிலமைச்சருக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியாது? ஏன் அவர்களுக்கு, பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இவர்கள் தெரிவிக்க முடியாது இந்த மக்களை வஞ்சிக்காதீர்கள் என்று ஏன் கூற முடியாது? இதுதான் என்னுடைய பிரச்சனை. ஆகவே இது எவருக்காக, யாரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த இந்த வேலை திட்டங்களால் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு புரியவில்லை. மிகவும் அமைதியாக இந்த நாட்டை நேசிப்பவர்கள் என்ற வகையிலே மலையக மக்கள் நாங்கள் முழுமையாக அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கின்றோம். எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து வகையிலுமே பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலை, இந்த மலையக மக்கள் சார்பாக இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நேற்று சிம்மாசன உரையை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஜனாபதி உத்தரவிட முடியும், ஜனாபதி அவர்கள் இந்த நாட்டினுடைய அத்தியாவசிய பொருட்களை விலையேற்றத்துக்கு ஏற்ற வகையிலே பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு உத்தரவிட முடியும். அவர்களை முழுமையாக மிருகங்களாக பார்த்து இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் நிர்வகிக்கின்றன. இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அவர்களை வஞ்சிக்கின்றார்கள். இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அனைத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற பல அமைச்சர்கள் பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே முழுமையான ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது இந்த அரசாங்கம். அத்தியாவசிய பொருட்கள் அதே போன்று அவர்கள் உரிமைகள் சம்பந்தமாக தேசிய ரீதியிலே ஒரு தேசிய கொள்கை என்ற அடிப்படையிலே மலைய மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.
நன்றி. இலங்கட்ட கரு டி பி ஹேரத் அமத்துமா ஒபட்ட வினாடி கொலகால ஸ்துதி
உல்லாசனாரோட கரு சபாபத்துமணி பேவியும் ஸ்துதிவந்தவினோ அவஸ்தவ லபாதியும் பிலிபந்தவு அது அப்பி கதாகரன்னி ஸ்ரீலங்கா பிரஜாதந்திரவாதி சமாஜவாதி ஜனராஜி வித்தாயக ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ மெத்துமா இதிரிபத் கரப்பு ராஜாசன கதாவ பிலிபந்தவு விசேஷன்ம எம ராஜாசன கதாவி பெஹதிலிவ சந்தான் கரல தீனோ எத்துமா பாரகத்த ராட்டு இவகே மை பாரகத்த காலித்தூள் அவரு தெக்கக்கு சீமா காலித்தூள் மௌன தின திபிச்ச கெட்டலு ஏவாட்டல் விசந்தும் லபாதென்ன தர புஸ்ஸாக இங்க அனத்துருவ அநாகத்தே ராட்ட கொடநாகன வெட பிலிவல மே சேலு காரணா கட்டேத்து அபூர்வட்ட விக்கிரக கரப்பு லியவில்லா விபாக்சே ஹேல்லோ கரல கொத்தைக்குத் கதா கர சுப்ருத்து விதிஹெட்டு அப்படி அப்படி தக்கினவா அப்படி விசுவாச கரணவா ජනාධිපතිතුමා මේ අරමුණ කරා ළඟා වෙන්නට අවශ්‍ය සියලු කාරණා කටයුතු මේ රාජාසන කතාවේ සනහිටුවන් කරලා තියෙනවා කියන කාරණාව. අපිට මතකයි ජනාධිපතිතුමා රට බාරගත්ත යුගයේ 2019 වෙනකොට මේ රටේ ආර්ථික වශයෙන් කඩාගෙන වැටිච්ච රටක්, ජාතීන් අතර අසමගී තිබිච්ච රටක්, ආගම්වලට සලකන් නැති වටපිටාවක්, සංස්කෘතික උරුමයන් හැල්ලු කරපු වටපිටාවක් අපි දැක්කා. ඒ වගේම පාලක පක්ෂය රටේ වගකීම බාරගත්ත නැතිව ඔවුන් එකිනෙකාට එනකොටා ගනිමින් කටයුතු කරපු ආකාරය අපි දැක්කා. එවන් රටක් බාරගන්නේ කියලා මේ රටේ ජනතාව 169ක් ඡන්දදායකයෝ ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමාට ඡන්දෙ දුන්නා. ඒ ජනතාව කෙරෙහි විශ්වාසය තියාපු ජනාධිපතිතුමා අවුරුදු දෙකක කාලයක් රට මෙහෙවපු හැටි අපි දැක්කා. ඒ වගේම අපේ ජනාධිපතිතුමා එතනදී මතක් කරලා දුන්නා මේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා ඉන්න අපේ සියලුම මහජන නියෝජිතින්ගේ පාට පක්ෂ බලන්නේ නැතුව වගකීම පැහැදිලි කරලා දුන්නා පළවෙනියටම. අන්තිමට එතුමා කිව්වා රට ගොඩනගෙන වැඩපිළිවෙලට මට හැමදෙනාගේම උදව්ව අවශ්‍යයි. ඒ වගේම එතුමා ප්‍රකාශ කරා මේ රටේ මට ඡන්දෙ දුන්න අයත් මට ඡන්දෙ නොදුන්න අයත් මගේම ජනතාව ඒ සියලු දෙනා වෙනුවෙන් යුතුකම් ඉටු කරනවා කියලා. මෙවන් උත්තරීතර සභාවකට ඇවිල්ලා එවන් ආදර්ශමත් ප්‍රකාශයක් කරලා ඒක මේ මහ පොළොවේ ක්‍රියාවට නම් වන නායකයෙකුගේ වැඩපිළිවෙල පිළිබඳව තමයි අපි කතා කරන්නේ. අවාසනාවක මහත මේ විපක්ෂය මේ කාරණාවේ වටිනාකම තේරුම් ගත්තේ නැහැ. අපේ ජනාධිපතිතුමා රට බාරගත්තට පස්සේ මේ රටේ ආගමික සංහිඳියාව ඇති කරලා, දීසනය නැති කරලා, ඒ වගේම ජාතීන් අතර සමගිය ඇති කරලා රට හරිතැනකට ගෙන යන්න කටයුතු කරා. ඒ වගේම පාතාලේ මර්ධනය කරන්න එදා අපි දැක්ක හුඟක් දේශපාලන නායකින්ගේ ආශිර්වාදය තුළ රටේ තිබුණු පාතාලේ නැවත්තන්න එතුමා කටයුතු කරා. ඒ විතරක් නෙවෙයි, එතුමා මේ රටේ හැම තැනකම ඕනෑම කෙනෙකුට තමුන් කතා කරන භාෂාව, තමුන් අදහන ආගම පිළිබඳව තක්සේරුවක් නැතුව හැසිරෙන්නට ජීවත් වෙන්න අවශ්‍ය පදනම හැදුවා ගෞරවාන්විත විදිහට. එහෙම කටයුතු කරා විතරක් නෙවෙයි, එදා විකෘතියක් වෙලා තිබුණු 19 ව්‍යවස්ථා සංශෝධනයෙන් ගොඩනැගිච්ච ස්ථානය නිවැරදි කරන්න 20 ව්‍යවස්ථා සංශෝධනය අරගෙන ආවා. ඒ විතරක් නෙවෙයි, අපේ ජනාධිපතිතුමා ගම්වලට ගිහිල්ලා, අතිශයම දුෂ්කර ගම්මානවලට ගිහිල්ලා ජනතාවත් එක්ක සමීපව කටයුතු කරමින් ඔවුන්ගේ ප්‍රශ්න විසඳන්න අවශ්‍ය තීන්දුව తీරන ගත්තා. ඒ විතරක් නෙවෙයි, නීතිමය කාරණා පිළිබඳව ගැටලුවලට මුහුණ දීලා තියෙන ජනතාව ඒ ගැටලුව විසඳන්න අවශ්‍ය නීතිය ලිහිල් කිරීමේ කාරණාවල් වලට පවා ගෙනාවේ විශේෂයෙන් ජනතාව කෙරෙහි ලොකු විශ්වාසයක් තියලා. ඊළඟට රාජ්‍ය ආයතනවලට ප්‍රධානින් පත් කරනකොට එතුමා සුවිශේෂී කමිටුවක නිර්දේශ අරගෙන ඒ ආයතනවලට වගකීම් පවරන්න කටයුතු කරා. ඒ වගේම මේ රටේ එතුණු ලති විශාල ප්‍රමාණයක් විදේශ රටවලින් ආනයනය කරා. ඒක නවත්තන්න කටයුතු කරා. අත්‍යවශ්‍ය කාරණාවල වලට පමණක් සීමා කරා. මානව හිමිකම් පිළිබඳව කතා කරනකොට මානව හිමිකම් උල්ලංඝනය වුණාද කියලා හොයලා බලන්න මානව හිමිකම් කොමිෂන් සභාවක් පත් කරා. ඒ විතරක් නෙවෙයි, විවස්ථාව පිළිබඳ හුඟක් දේවල් කතා කරනවා. අපි දැක්ක සමහර කන්ද උඩ රටන නායකයෝ කතා කරපු හැටි, ඒ වගේම සමහර උතුරු කරේ නායකවරු කතා කරන හැටි අපිට පේනවා. ඒ හැමදාම වුන් කතා කරන්නේ ස්වකීය ජනතාව තුළ වෛරය වපුරලා ඔවුන්ගේ බලය තහවුරු කර ගැනීම තමයි ඒ හැම වෙලාවකම උත්සාහය. එවන් වටපිටාවක් තුළ අපේ ජනාධිපතිතුමා නව විවස්ථාවක් පිළිබඳව කතා කරනවා. නව විවස්ථාවක් හදන්න අවශ්‍ය තීන්දුව తీරන අරගෙන තියෙනවා. ඒ වගේ කාරණාවල් කරලා විතරක් නෙවෙයි, ඔවුන් හැමදාම අපිට කියනවා විපක්ෂය විදේශීය නායක පිළිබඳව අපේ ජනාධිපතිතුමා නායකයෙරෙහි නෙමෙයි විශ්වාසය තියන්නේ. ආයෝජන කාරණාවල් පිළිබඳව විශ්වාසය තියලා අපි දන්නවා සිංගප්පූරුව වගේ රටවල් දියුණු කරලා තියෙන්නේ විදේශ ආයෝජකයෙත් එක්ක. අද සිංගප්පූරුව සමහර වෙලාවලදී යම් යම් කෘෂි නිෂ්පාදනවල මිල තීන්දුව කරන රටක් බවට පත් වෙලා තියෙනවා. හැබැයි මේ මහ පොළොවේ කිසිම දෙයක් වගා කරන්න බෑ. එවන් තත්ත්වයක් තුළ ආයෝජන ක්‍රියාකාරකම් පිළිබඳ විශ්වාසය තියලා එතුමා කටයුතු කරන්න උත්සාහ දරලා තියෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම රාජ්‍ය නොවන සංවිධාන ගණනාවක් අපි දැක්ක යහපාලන ආණ්ඩු තියෙන කාලෙදී මේ රටේ ක්‍රියාත්මක වෙච්ච හැටි ඔවුන්ට රිසි විදිහට ජාතීන් බෙදන්න, ආගම් බෙදන්න කටයුතු කරපු ආකාරයෙන් අපි දැක්කා. එවන් පසුබිමක් තුළ ජනාධිපතිතුමා රාජ්‍ය නොවන සංවිධාන දහසක් පමණ නියාමනය කරන්න අවසි තීන්දු තීරණ ගත්තා. එතම කොච්චර ප්‍රජාතන්ත්‍රවාදී නායකෙක්ද කියනවනම් මූලාසනාගල ගරු සභාපතිතුමනි, එතම මේ රටේ උද්ඝෝෂණය කරන ජනතාවට උද්ඝෝෂණය කරන්න ස්ථානයක් පවා දෙන්න කාරුණික උනා. අපි දන්නවා මේ කාල වකවානු තුල යහපාල නාණ්ඩුව කරපු ක්‍රියාකාරකම් පිළිබඳව තක්සේරුවකට ආපුහම අපේ ජනාධිපතිතුමා කිසිම තැනක උද්ඝෝෂණය කරන කෙනෙකුට අඩු වශයෙන් වතුර බිඳුවකින්වත් ඉරියක් කරන්න කටයුතු කරේ නැහැ. ඉතිහාසය අපි දැක්ක රණවීරව උද්ඝෝෂණය කරන්න යනකොට විශ්‍රාම වැටු පිළල ඔවුන්ට පහර දුන්න හැටි අපි දැක්කා. එවන් පසුබිමක් තුළ 853 වතාවක් මේ රටේ ජනතාව කොරෝනා උදුර තියෙන වෙලාවක වුණත් ඒ කාරණාව අවහිර කරන්නට අපේ ජනාධිපතිතුමා කටයුතු කරන්නේ විපක්ෂයේ උත්සාහ කරා. මැතිවරණ කාලෙදී විතරක් නෙවෙයි වර්තමානෙත් උන් උත්සාහ කරනවා. අපේ ජනාධිපතිතුමා මිලිටරි පාලනයක් එක්ක සම්බන්ධයි කියලා. නමුත් මේ ජනාධිපතිතුමා ප්‍රජාතන්ත්‍රවාදී ක්‍රියාකාරකම කොයි විදිහට මේ රට තුළ ක්‍රියාවට නම්වනවද කියන එක හොඳම උදාහරණය තමයි 853 වතාවක් කොරෝනා ඌදුර මැද්දෙන් වුණත් එතුමා ඒ කටයුතු කරන්න අවශ්‍ය පදනම දුන්නා. ගරු සභාපතිතුමනි, මේ රට ජනාධිපතිතුමා බාර ගන්නකොට මේ රටේ තිබුණු ඒ සමාජ වටපිටාව යහපත් කරන්න කටයුතු කරලා ආරක්ෂාව තහවුරු කරලා පාතාලේ මර්ධනය කරලා ජාතින් අතර සමගිය ඇතිල කරලා රට ගොඩනගෙන වැඩපිළිවෙලා නිවාස සංවර්ධනය වෙනුවෙන්, ඒ වගේම වාරි කර්මාන්ත ශක්තිමත් කිරීම වෙනුවෙන්, කෘෂි කර්මාන්තය වෙනුවෙන් විවිධ පැතිකඩවල් තුළින් අධ්‍යාපනය දියුණු කරන්න මේ වගේ විශාල වැඩ කටයුතු රාශියක් ගත්තා. ඒ කටයුතු කරමින් ඉන්න වෙලාවක තමයි කොරෝනා ඌදුර ආවේ. දැන් එන්නත හදන රටවල්වලටත් ආදර්ශයක් දෙමින් විපක්ෂ සිද්ධාර්ථන් මන්ත්‍රීතුමා පැහැදිලි කරලා දුන්නා. ඒ විදිහටම මේ රටේ ලෝකයේ එන්නත් ලබා දී මේ ක්‍රියාවලියේ ඉහළම තැනකට ගේන්න ජනතාව සුරක්ෂිත කරන්න කටයුතු කරා. අපි දැක්ක එක වෙලාවක ලෝක සෞඛ්‍ය සංවිධානය ප්‍රකාශ කරා පෞගේ දෙසැම්බර් මාසේ ලංකාවේ 30,000ක් මැරෙනවා. ඒ කාරණාව තමයි ඔවුන් නිරීක්ෂණ ඉදිරිපත් කරේ. නමුත් අපේ ජනාධිපතිතුමා මේ රටේ ජනතාවගෙන් 85% එන්නත දීලා බූස්ටර් එන්නත පවා දෙන්න කටයුතු කරලා ජීවිත සුරක්ෂිත කරන්න කටයුතු කරා. අද ඇමරිකාව වගේ රටවල් ගත්තහම 877,240ක් මැරිලා, ඒ වගේම ඉන්දියාව ගත්තහම 480,226ක් මැරිලා, බ්‍රසීලයේ ගත්තහම 621,578ක් මැරිලා, 320,678ක් රුසියාවේ මැරිලා තියෙනවා. නමුත් අපේ රටේ මේක 15,000කට සීමා කරන්න පුළුවන්කමක් තිබුණේ අපේ ජනාධිපතිතුමා ගත්ත ක්‍රියාමාර්ගයත් එක්ක. එදා දැක්ක ගරු සභාපතිතුමනි විපක්ෂය කිව්වා මේ රටේ විවිධ ක්‍රියාකාරකම් මේක ගත්තාම එන්නත ගහන්න එපා, ඔය පරේෂණාත්මක එන්නතක් ඉන්නේ මිනිස්සුන්ට ගහන්න, ඕක අපිට බරපතලයි කියලා කිව්වා. එහෙම කියලා විග්‍රහ කරපු විපක්ෂය අද අපේ එන්නත ලබා දීමේ ක්‍රියාවලිය හැල්ලු කරනවා. දැන් අපිට අවස්ථාව ලැබිලා තියෙනවා ජීවිත ආරක්ෂාව සුරක්ෂිත කරලා ඉවරයි මේ රට තුළ ජනාධිපතිතුමාගේ වැඩපිළිවෙල. ඊගාම රට ගොඩනගෙන වැඩපිළිවෙලට ගියාපුවාම ආර්ථික වශයෙන් කඩාගෙන වැටුණාම එදා කොරෝනා ඌදුර ඇති වෙන වෙලාවේ බිලියන 50,154ක් මුදලක් මේ රටේ ජනතාව ජීවත් කරන්න දුන්නා වගේ බැසිල් රාජපක්ෂ මුදල් ඇමතිතුමා මේ සැරේ බිලියන 229ක් සහන පැකේජ් එකක් දීලා තියෙනවා. මේ රට ගොඩනගෙන වැඩපිළිවෙලට එතුමායි ලබා දුන්න මුදල් ටික රජයේ සේවකෙන් රුපියල් 5000ක් මාසෙකට විශ්‍රාම වැටුප්
කරන
රුපියල් 5000ක් රුපියල් 5000ක් මේ හා සමාන විශාල හැම පැතිකඩවලින් දීලා විතරක් නෙවෙයි රටේ නිෂ්පාදනය ශක්තිමත් කරන්න පර්චස් 20ක් තියෙන ඉඩමක් තියෙමින් කෙනෙකුට රුපියල් 5000ක ගොවිපලක් ආරම්භ කරන්න වැඩපිළිවෙලක්, ඒ වගේම පර්චස් 20ට වැඩි අක්කරකට අඩු ගොවිපලක් හද ආරම්භ කරන්න රුපියල් 10,000ක මුදලක් දීලා මේ රටේ බීජ පැල රෝපණ ද්‍රව්‍ය ලබා දෙන වැඩපිළිවෙල කෘෂිකර්ම අමාත්‍යාංශයේ පමණක් නෙවෙයි සම්වෘද්ධි අමාත්‍යාංශයක් භාවිතා කරලා රටේ නිෂ්පාදන ආර්ථිකය වැඩි කරන වැඩපිළිවෙලකට වර්තමාන මුදල් ඇමතිතුමා බාර අරන් තියෙනවා. ඒ තමයි මේ රටේ පාලක පක්ෂයේ වගකීම යුතුකම ඉටු කරන හැටි. රටේ විධායක නිවැරදිව රට ගොඩනගන ජාතික ප්‍රතිපත්ති හදනවා. පාර්ලිමේන්තුවේ අගමැතිතුමාගේ උපදෙස් පරිදි මුදල් ඇමතිතුමා මේ රට ගොඩනගන වැඩපිළිවෙල මුහුණ දීලා තියෙනවා. ආදර්ශයෙන් පෙන්ලා දීලා තියෙනවා ගරු සභාපතිතුමනි. කොරෝනා ඌදුර තියෙන වෙලාවට මේ රටේ මිනිස්සුන්ට ඔවුන්ගේ කෘෂි ආර්ථිකය ශක්තිමත් කරන්න ජීවත් වෙන්න අවශ්‍ය පහසුකම් දෙන්න මුදල් වලින් රජය මැදිහත් වෙන
වැඩපිළිවෙළ
කටයුතු කරලා තියෙනවා. ඒ නිසා මෙවල් රජයක් තුල විධායක ජනාධිපතිවරයා ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා සිය යුතුකම ඉටු කරනවා. ඒ වගේම අගමැතිතුමා පාර්ලිමේන්තුව තුල විවස්ථායේ දායකය ශක්තිමත් කරලා ආණ්ඩුවට නායකත්වය දෙනවා. මුදල් අමාත්‍යතුමා සක්‍රීය විදිහට මේ රටේ දෙවුන් දරතුරු ඉඳලා පේදුරු තුරු වලට සමස්ත රටේම ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් 2 කෝටි 15 ලක්ෂයක් වන ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කරන තියෙනවා. ඒ නිසා මේ ජනාධිපතිතුමාගේ ඉදිරි වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කරන වැඩසටහන පාඩ පක්ෂ ભેදකින් තොර ඔක්කොම එකට එක්කහුවෙලා මැතිවරණයක් ආපුවම අපි බෙදෙමු. මේ ඉදිරි ක්‍රියාමාර්ගය ශක්තිමත් කරලා මේ රටේ ජනතාවගේ නාමෙන් රට ගොඩනගන්නට හැම දෙනාගේම දායකත්වය අපේක්ෂා කරමින් අවස්ථාව ලබා දී පිළිබඳ ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මගේ කතාව මෙතකින් අවසන් කරනවා.
අடுத்ததாக கௌரவ செல்வராசா கதேந்திரன் அவர்கள் உங்களுக்கு 7 வினாடிகள் கொடுக்கப்பட்டுள்ளது.
8 வினாடிகள்
கொடுக்கப்பட்டுள்ளது. முன்னால் எடுத்தப்பட்ட நேரத்தோடு 7 வினாடிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய சிம்மாசன உரை மீதான விவாதம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தேசத்திலிருந்து நமக்கு ஆணை தந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இங்கே வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களிடம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார், வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காத மக்களுக்கும் பொறுப்பு கூறும் கடமை தனக்கு உண்டு என்றும் அக்கருத்து என்று குறிப்பிட்டிருக்கேன். அக்கருத்து அவருக்கு வாக்களித்த சிங்கள மக்கள் பற்றியதா, அல்லது அவருக்கு வாக்களிக்காத சிங்கள மக்களை பற்றியதா, அல்லது அவருக்கு வாக்களிக்காத தமிழ் தேசத்து மக்களையும் சேர்த்துத்தான் அவர் வாக்களிக்காத மக்களுக்கு பொறுப்பு கூறும் கடமை தனக்குண்டு என்று கூறினாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் நடவடிக்கைகளை நோக்குகின்ற பொழுது தமிழ் மக்களை அவர் முற்றாக புறக்கணித்திருக்கின்றார் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய உரையிலே 73 ஆண்டுகளுக்கு மேலாக உரிமைக்காக போராடி வருகின்ற தமிழ் மக்கள், மோசமான இன ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய நீண்டகால இன பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பாக அவர் எந்த விதமான கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருக்கவில்லை என்பது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் 1948 72 78 இலங்கையினுடைய அரசியலமைப்பை நிராகரித்து தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடி வந்திருக்கின்றார்கள். தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி தீர்வொன்றை கோரியே அவர்களுடைய போராட்டம் இடம்பெற்று வந்திருக்கின்றது. இந்த கோரிக்கைகளை கைவிட செய்யும் நோக்கில் ஸ்ரீலங்கா அரசு 80களில் இருந்து நடத்த ஒன்பதுக்கு முன்னர் புலிகளது நேர்மையான நியாயமான அரசியல் தீர்வு முயற்சிகளை மறைத்து அவர்களை பயங்கரவாதிகளாகவும் பிரிவினைவாதிகளாகவும் சித்தரித்து சிங்கள மக்களை அச்சத்துக்குள் தள்ளி தமிழ் மக்கள் மீது ராஜபக்ச அரசு மேற்கொண்ட இறுதி யுத்தகால இனப்படுகொலை பற்றிய உண்மைகளை தொடர்ந்தும் வெளிவர விடாமல் மூடி மறைக்கும் வகையில் 2019 தான் பதவியேற்ற போது நாட்டு மக்களுக்கு இருந்த பிரச்சினை தேசிய பாதுகாப்பு பிரச்சினை என்று கூறி புலிப்பூச்சாண்டி காட்டி பேரினவாதிகளை மகிழ்விக்கவும் பெரும்பான்மையினை சிங்கள மக்களை ஏமாற்றவுமே அவர் முனைந்துள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்பு என்று கூறி பதவிக்கு வந்தவர் இன்று வரை ஏப்ரல் 28 தாக்குதலுக்கு காரணமானவர்களை தண்டிக்கவில்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன அழிப்பு மூலம் தமிழ் மக்களின் உரிமைக்கான ஆயுத போராட்டம் 2009 மே 18 முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதும் சுயநிர்ணய உரிமைக்கான தமது போராட்டத்தை தமிழ் மக்கள் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். அது மட்டுமன்றி 2009 இடம்பெற்ற திட்டமிட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரியும் யுத்தத்தின் இறுதியில் ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்ததென கண்டறிய சர்வதேச விசாரணை கோரியும் வீரியமாக போராடியே வருகின்றார்கள் எமது மக்கள். ஆனால் ஜனாதிபதி தனது உரையில் தமிழ் மக்களது அரசியல் பிரச்சினைகள் மற்றும் அவர்களது சமஷ்டி தீர்வு கோரிக்கை பற்றி எதுவுமே வாய் திறக்கவில்லை. தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளையும் அதற்காக அவர்கள் வலியுறுத்தும் தமிழ்
உங்களுக்கு இன்னும் 2 வினாடிகள் உண்டு. 2 வினாடிகள் உண்டு.
வெறும் பொருளாதார பாதுகாப்பே முக்கிய தேவையாக உள்ளது என்று கூறி திசை திருப்பும் வகையில் அவரது உரை அமைந்திருக்கின்றது. இவ்வாறு கூறிக்கொண்டு கடந்த கால ஞாபகங்களை மறந்து அனைத்து சமூகங்களும் சமாதானத்துடன் சகவாழ்வு வாழக்கூடிய பாதுகாப்பான நாட்டை ஒருபோதும் உருவாக்க முடியாது என்பதனையும் கட்டமைப்புசார் இனஅழிப்பை தமிழர்கள் எதிர்நோக்குகிறார்கள், தமிழர்கள் தாயத்தில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல்கள் அபிவிருத்தி என்ற போர்வையில் இடம்பெறும் சிங்களமயமாக்கல்கள் மூலம் எமது நிலம் பறிக்கப்படுகின்றது. இவற்றுக்கான தீர்வு என்பது ஒட்டியாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்த திட்டமாக ஒருபோதும் இருக்க முடியாது. 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களை முக்கிய முன்னிலைப்படுத்தி கையொப்பமிடப்பட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தங்களை மதிக்க வேண்டியது இலங்கையினுடைய கடப்பாடு. ஆனால் அதற்காக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினையை 13 திருத்தச் சட்டம் மாகாண சபைகளுக்குள் முடக்கிவிட முடியாது. அதை தமிழ் மக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனை நான் இந்த இடத்திலே திட்டவட்டமாக வலியுறுத்துவதோடு, இந்த இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுகின்ற வரையில் ஒருபொழுதும் கோட்டாபய ராஜபக்சவாலோ அல்லது இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதனை நான் தெளிவாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விருப்பு உண்மையிலே இருக்குமாக இருந்தால் நீங்கள் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வாருங்கள். அந்த தீர்வு என்பது தமிழ் மக்கள் விரும்புகின்ற அடிப்படையிலே அமைய வேண்டும். அது நீங்கள் 49 பிரித்தானியர்களிடம், 48 பிரித்தானியர்களிடம் இருந்து இலவசமாக தமிழ் தேசத்தினுடைய இறைமையை கையகப்படுத்திக் கொண்டீர்கள். அதற்கு பிற்பாடு தமிழர்களுடைய தேசத்தின் இருப்பை இல்லாமல் அளிப்பதற்காக தொடர்ந்தும் அளிப்பை செய்து கொண்டு
வருகின்றனர்.
கோட்டாபய ராஜபக்சவினுடைய காலத்திலே அபிவிருத்தி என்ற போர்வையில் மயிலிட்டி துறைமுகம் தமிழர்களிடம் பறித்து தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு சிங்களவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மயிலத்தமடு தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு 2,00,000 மேற்பட்ட மாடுகள் அழிவுக்குள் தள்ளப்பட்டு சிங்களவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அபிவிருத்தி என்ற போர்வையில் அவர் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் அனைத்துமே தமிழ் தேசத்தின் இருப்பை அளிப்பதற்கான நடவடிக்கைகளாக இருக்கின்றன. நடவடிக்கைகளை நிறுத்தி தேசம் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை காண நீங்கள் முன்வர வேண்டும் என்று
පදනම් කරගනිමින් විවාදයට වචන සුවල්පයක් ඉදිරිපත් කරන්න ලැබීම පිළිබඳව වේලාව ලබා දීම පිළිබඳව සතුටටපත් වෙන අතර මා මුලින්ම සඳහන් කරන්න අවශ්‍යයි මට කලින් අදහස් දක්වපු මේ සභාවේ ගරු මන්ත්‍රීතුමා විසින් මිනිමරු කොටි ත්‍රස්තවාදීන්ගේ වෙනුවෙන් පිණී සිටින මේ සභාව තුළ නියෝජිතයන් විදිහට කටයුතු කරන බව ලෝකෙට ප්‍රකට කරන කතාවක් කිරීම පිළිබඳව මගේ මුලින් අප්‍රසාදයේ ප්‍රකාශ කරමින්ම මගේ කතාව පටන් ගන්න අවශ්‍යයි. මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ මන්ත්‍රීතුමාලා ඉදිරිපත් කරන කරුණු වල සාරගර්භය නැත්තම් අන්තර්ගතය ගත්තාම ප්‍රතිපත්ති ප්‍රකාශය කියන්නේ කුමක්ද කියන එක වටහා ගැනීමකින් තොරව තමන්ගේ කෙටි කාලීන දේශපාලන අරමුණු උටු කර ගැනීමේ චේතනාවෙන් මේ සභාව විතරක් නෙමෙයි රටේ ජනතාවත් ජාත්‍යන්තරයත් නොමග යවන ආකාරයට කරුණු එළි දක්වනවා කියන එක ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. අතිගරු ජනාධිපතිතුමාගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ මගින් එතුමා මේ රට වර්තමානයේ මුහුණ දීලා තිබෙන ආර්ථික සමාජ දේශපාලන අභියෝගයන් සඳහා ප්‍රතිපත්තිමය වශයෙන් ක්‍රියාත්මක විය යුතු ආකාරයේ පිළිබඳව ඉතා සාරගර්භ දූරදර්ශී වැඩපිළිවෙලක්, එහෙම නැත්නම් දූරදර්ශී දර්ශනයක් ඉදිරිපත් කරලා තියෙනවා කියන කාරණාව අපිට පිළිගන්න සිද්ධ වෙනවා. ප්‍රතිපත්ති ප්‍රකාශය කියලා කියන්නේ දර්ශනයක්, ප්‍රතිපත්ති ප්‍රකාශය කියලා කියන්නේ පරමාර්ථයක්, ප්‍රතිපත්ති ප්‍රකාශය කියලා කියන්නේ වැඩපිළිවෙලක් නෙමෙයි, ප්‍රතිපත්ති ප්‍රකාශය කියලා කියන්නේ උපක්‍රමික සැලැස්මක් නෙමෙයි, ප්‍රතිපත්ති ප්‍රකාශය කියලා කියන්නේ උපක්‍රමික සැලැස්මකින් වැඩපිළිවෙලකින් ක්‍රියාමාර්ගවලින් ළඟා කරගත යුතු දෙයක් මිසක වැඩපිළිවෙලක් නොවන බව මේ කතා කරන විපක්ෂයේ මන්ත්‍රීවරුන්ටත්, මේ TNL සංවිධානය නියෝජනය කරන මන්ත්‍රීවරු ඇතුළු කණ්ඩායමත් වටහාගෙන නොතිබීම කනගාටුවට කරනක්. අපි දන්නවා මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි 1977 ලංකාවට විවෘත ආර්ථික ක්‍රමය හඳුන්වා දුන්නට පස්සේ නව ආර්ථික මොඩලයක් විදිහට 77 ඉඳලා හිටපු ජනාධිපතිතුමා JR ජයවර්ධන මැතිතුමා විසින් 88 දක්වා කාල පරිච්ඡේදයට එක් විවෘත ආර්ථික මොඩලය ආදේශ කළ ක්‍රියාත්මක වුණා. 88න් පස්සේ අවුරුදු 10ක 12ක කාලයක් තුස ක්‍රියාත්මක වෙච්චි ඒ විවෘත ආර්ථික මොඩලයේ දෙවැනි ඡේදයේදී, දෙවැනි කාල පරිච්ඡේදයේදී අපිට පෙනී ගියා මුලින් අනුගමනය කරපු විවෘත ආර්ථික ප්‍රතිපත්තියේ තිබිච්චි අඩලූඩුකම් මොනවද, මේ ආර්ථිකය ගොඩනගන්න නම් මොනවද නිවැරදි කරගත යුත්තේ කියලා. ඒ නිවැරදි කරගැනීම දෙවැනි වකවානුවේදී සිද්ධ කළා. නමුත් ලංකාවේ ආර්ථිකයට චිරස්ථායී ස්ථිර ආර්ථික වර්ධනයක් හා ආර්ථික වෘද්ධිය අත්පත් කර දෙන්න ඒ ආර්ථික මොඩලයන් අසමත් වුණා. එයි ප්‍රතිඵලයක් විදිහට ඊළඟට බලයට ආපු චන්ද්‍රිකා මැතිනිගේ කාල පරිච්ඡේදයේ තුලදී ලංකාවේ මේ ආර්ථිකයට විවෘත ආර්ථිකයට මානසික මුහුණුවරක් ලබා දෙන ආර්ථික මොඩලයක් මේ රට තුළ ක්‍රියාත්මක කරන්න උත්සාහ කළා ක්‍රියාත්මක කළා. නමුත් එයිනුත් ලංකාවට චිරස්ථායි ආර්ථික වර්ධනයක් ආර්ථික වෘද්ධිය අත්පත් කර දිය හැකි ක්‍රියාත්මකව කළ හැකි වැඩපිළිවෙලකට ආර්ථිකය ගෙනියන්න ට්‍රාන්ස්ෆෝමේෂන් එකක් කරන්න ප්‍රතිපත්තිමය වෙනස් වීමක් කරන්න හැකියාව ලැබුණේ නැහැ, අවස්ථාව ලැබුණේ නැහැ. මේ කොල්ලකාරී විවෘත ආර්ථිකය විසින් මේ ගිලගෙන තිබිච්ච නිසා. ඉන් අනතුරුව අපි දැක්කා රනිල් වික්‍රමසිංහ හිටපු අගමැතිතුමාගේ කාලෙදී හඳුන්වා දුන් ආර්ථික මොඩලයන්ගේ අදූරදර්ශී භාවය කොපමණද කියනවනම් අන්තිමේ රට දෙකට කඩලා කොටස් දෙකකට වෙන් වෙන්න ගිය එක ඉතාම අමාරුවෙන් වළක්වා ගත්ත කියන කාරණාව අපේ අත්දැකීම් බවට පත් වෙලා තියෙනවා. මේ සමස්තය සැලකිල්ලට අරගෙන ඇතිකරු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා විසින් ඉන් යුද්ධයෙන් රට නිදහස් කර ගැනීමෙන් පසු රට තුළ ක්‍රියාත්මක කරපු ආර්ථික මොඩලය රට සංවර්ධනය කිරීම සඳහා කේන්ද්‍ර කරගන්න ලැබුවේ යටිතල පහසුකම් නිර්මාණය කිරීම, යටිතල පහසුකම් ගොඩනැගීම හා දිගුකාලීන සංවර්ධන ක්‍රියාමාර්ග හරහා දිගුකාලීන කර්මාන්තවලට ප්‍රවේශ වීම. ඒ කාල පරිච්ඡේදයේදී අපිට අඩුපාඩු විදිහට කතා කරන්න තියෙන්නේ එකම අඩුපාඩුවයි, දේශීය සුළු මධ්‍ය පරිමාණ කර්මාන්තවලට බර තියලා කටයුතු නොකරපු කාරණාව විතරයි. ඉතුරු යටිතල පහසුකම් දියුණු කිරීම, වරාය ඉදිකිරීම, ගුවන්තොටුපළ ඉදිකිරීම, කොළඹ වරාය නගරය ඉදිකිරීම, අධිවේගී මාර්ග පද්ධතිය ගොඩනැගීම කියන මේ යටිතල පහසුකම්, අධ්‍යාපනය, සෞඛ්‍ය සහ අනෙකුත් සමස්ත ක්ෂේත්‍රවල ආයෝජනයන්ගේ ප්‍රතිඵල ලැබෙමින් තිබෙන කාලයකට ප්‍රවේශ වෙනකොට තමයි 2015 දී මේ ආර්ථික මොඩලයේ කාබාසිනිය කරන වෙනත් ආර්ථික මොඩලයක් අපේ ලංකාවට හඳුන්ලා දුන්නේ. මේ අද අපි මුහුණ දෙන ආර්ථික අවපාතය, ආර්ථික ගැටලුව, විදේශ විනිමය ගැටලුව, දේශීය ආර්ථිකයේ ගැටලුව මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේ කොවිඩ් වසංගතය හරහා ඉක්මන් වුණා මිසක එහෙම නැත්නම් මේ ආර්ථිකය වැටෙන්න පටන් ගත්තේ 2015.
ගරු මන්ත්‍රීතුමනි, ඔබට හිමිවී තිබෙන අවසන් විනාඩි දෙක.
ඒ කාල පරිච්ඡේදයේ තුලදී ආර්ථිකය වැටිච්ච වේගෙටම වැටිගෙන ගිහිල්ලා තමයි අද මේ තත්ත්වයට මුහුණ දීලා තියෙන්නේ. එහෙමනම් අපි කොහොමද මේ ආර්ථිකය සංවර්ධනය කළා, මේ වැටලා තියෙන මොඩලේ මේ වැටලා තියෙන අගාධයෙන් ගොඩ එන්නේ කොහොමද කියන එක මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ ඉදිරිපත් කරලා තියෙන දර්ශනය ක්‍රියාත්මක කරන වැඩසටහන් විදිහට පිළියෙල කරගත යුතුයි. විශේෂයෙන්ම විදේශ විනිමය ඉබ්බීම සම්බන්ධයෙන් අපේ ආර්ථිකයේ, අපේ සමාජයේ, අපේ අධ්‍යාපන ක්ෂේත්‍රයේ, විශ්වවිද්‍යාල පද්ධතියේ අවධානය යොමු වෙච්ච නැති ඉතා විශාල ක්ෂේත්‍ර ගණනාවක් විදේශීය රටවල් වලද ගත්තම මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, ඕස්ට්‍රේලියාව වෙන්න පුළුවන්, යුරෝපය වෙන්න පුළුවන්, ඇමරිකාව, මේ රටවල් වල විශාල ඉංජිනේරුවන්ගේ, දොස්තරවරුන්ගේ, හෙදියන්ගේ, වෘත්තිකයන්ගේ විශාල හිඟියක් තිබෙනවා. අපේ සාමාන්‍ය පෙළ, උසස් පෙළ සමත් පෙළ විශ්වවිද්‍යාල වලට යන්න බැරුව ඉන්න මේ තරුණ කොටස් අරගෙන දස දහස් ගානකින් අපේ විශ්වවිද්‍යාල පද්ධතිය පාවිච්චි කරලා මේ අය වෘත්තිකයන් විදිහට පුහුණු කරලා, වරලත් ඝනකාධිකාරීන් විදිහට පුරුදු කරලා අපිට විදේශ වලට ගත කරන්න පුළුවන් වෙලා තිබෙනවා. සංචාරක ආකර්ෂණය සම්බන්ධයෙන් ගත්තාම අද වෙනකොට කොවිඩ් වසංගත තත්ත්වය මර්ධනය කරපු තුන්වෙනි රට විදිහට සංචාරක ව්‍යාපාරයේ විශාල හුකුරක් දෙමින් කටයුතු කරමින් ඉන්න තත්ත්වයක් තුළ අපි එකෝ ටුවරිසම් පැත්තට අවධානය යොමු කළා, දේශීය වෛද්‍ය ක්‍රමයේ පැත්තට අවධානය යොමු කළා, මේ සංචාරකයන් ලංකාව තුළට ගෙන එන දිගුකාලීන වැඩපිළිවෙළක අවශ්‍යතාවය තිබෙනවා. අපි අමුද්‍රව්‍ය විදියට රටෙන් පිටරට යවන සියලුම අමුද්‍රව්‍යයන් අරගෙන කර්මාන්ත ප්‍රගතියක් ඇති කළා, කර්මාන්ත පුනරුදයක් ඇති කළා, එකතු කරපු අගය වැඩි කළා, වැලියු ඇඩඩ් චේන් එකකට ලෝකෙ සම්බන්ධ කළා. අපි අමුද්‍රව්‍ය විදියට යවන සෑම දෙයක්ම නිමිද්‍රව්‍ය ලෙස පිටරට යවන වැඩපිළිවෙළකට අපි ගමන් කළ යුතු වෙනවා. ඒකට අදාළ දර්ශනය මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ තිබෙනවා. ඒ නිසා මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මම ඉවර කරන්න මට තප්පර 30ක් දෙන්න. අපි කියන්න ඕනි මෙන්න මේ වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කරන තෙක් අපේ මේ ආර්ථික වර්ධන ක්‍රියාවලියට අපිට ප්‍රවේශ වීමේ හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. අපේ මේ රජය විසින් ඒ ප්‍රවේශයේ ගනුමින් ඉන්න බව වටහාගත් විපක්ෂය මේ අඳෝනා ලබන්නේ මේකෙන් එතුමලාට කවදාවත් වාසිය අත්පත් කරගන්න නොහැකි වෙන නිසා බව ප්‍රකාශ කරමින් වේලාව ලබා දීම පිළිබඳ ස්තුතිවන්ත වෙමින්, ඒ වගේම මට පොඩි ප්‍රශ්නයක් තිබෙනවා. අපේ පසු සම්පත් ඇමතිතුමා හිටියා නම් හොඳයි දැනගන්න. අපේ වෘත්තිකයන්ගේ ජාතික පෙරමුණේ අපි 2015 ඉඳලා අපිත් එකට කටයුතු කරපු මිල්ක සමාගමේ සභාපතිතුමා අස් කරලා තියෙනවා කියලා සමාජ ජනමාධ්‍යවල මේ වෙලාවේ ප්‍රකාශයට පත් වෙලා තිබෙනවා. එතුමගෙන් මම දැනගන්න කැමති එවැනි දේවල් සිද්ධ වෙලා තියෙනවද කියලා. බොහොමත්ම ස්තුතියි.
ඔබ ස්තුතියි. එඟට ගරු ගුණතිලක රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා, ඔබට විනාඩි 8ක කාලයක් ඉතුරු වී තිබෙනවා.
මූලාසනයේ ඔබවන ගරු මන්ත්‍රීතුමනි, ඊයේ දිනේ අතුගරු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා විසින් 9 වෙනි පාර්ලිමේන්තුවේ දෙවැනි සැසිවාරයේ ආරම්භ කිරීමෙන් එතුමා ඒ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය පිළිබඳව පාර්ලිමේන්තුවේ අපි සිය දෙනා ඇමතුවා. ඒ එතුමා එහෙම අමතන කොට අපි දන්නවා පසුගිය වසර දෙකක මුහුණ දුන් අභියෝග එම අභියෝග ජයග්‍රහණ කරපු නායකෙක් හැදියට අපි දන්නවා එතුමා මේ වසර දෙක ඇතුළත කරපු කාර්යභාරය. මේ කාර්යභාරය පිළිබඳව මම දැක්කා අද උදේ ඉඳලා සජබේ මන්ත්‍රීවරුන් කිව්ව දේවල් ගැන කතා වෙනකොට මං හිතන්නේ ලැජ්ජාව කියන නහරය මේ අයගේ කපලා ඇති කියලා මට හිතෙනවා. ඒකුල්ලන් අවුරුදු 4 වැඩි කාලයක් මේ රට පාලනය කරපු අසාර්ථක රාජ්‍ය. ඒ අසාර්ථක රාජ්‍ය කාලේ කොවිඩ් වසංගතයේ තිබුණේ නැහැ. බිලියන 8000ක් පමණ ඒ අවුරුදු 4 කාලය තුල ණය ගත්තා. මේ ගත්තු ණය වලින් කරපු දෙයක් නම් පේන්නේ නැහැ. නටපු නැටමකුත් නැහැ, බෙරේ පළුවකුත් නැහැ කියලා ගමේ කතාවක් තියෙනවා. මේ 8 800ට මොකද වුනේ? අපේ වහින්ද රාජපක්ෂ අපේ අග්‍රමාත්‍යතුමා එතුමාගේ මුළු පාලන කාලය තුලම එතුමා ණය ලබාගෙන තියෙන බිලියන 4000යි. ඒ ගත්තු ණය වලට අද කොච්චර වැඩ පේන්න තියෙනවා. විශේෂයෙන් අධිවේගී මාර්ග මත්තල ගුවන්තොටුපළ වරාය මේ ඒ වගේම මහා පරිමාණයේ චල ව්‍යාප්ති ඇතුළු මුළු දිවයිනම ආවරණය වෙන ආකාරයට වසම් 14,021 ආවරණය කරමින් එක ගමකට ඉවක නිවස බැගින් විශේෂිත වූ වැඩ රාශියක් එතුමායි කාලේ අර ගත්තු ණය වලින් කරලා තියෙනවා. දැන් අපි දැක්කා එකක් මහනුවර කෙනෙක් හැටියට අපි ගිය සතියේ මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ එක කොටසක් මීරිගම සිට කුරුණෑගල දක්වා. අපි දන්නවා මේ මාර්ගයේ එතුමා ඒ කාලේ මට මතකයි 2014 මහනුවර ගලගෙදරින් මුල්ගල තියලා ආරම්භ කරපු මාර්ගය. නමුත් යහපාලන කාලයේදී ඒ මාර්ග අද උදේ කතා කරපු කිරියල් මන්තුමාට ඒක අමතක වෙලා. ඒක කරන්න බැරි වුණා. ඒ 17 ඉඳලා අවුරුදු 6 කරන්න බැරි වෙච්චි ඒ මාර්ගය අපේ ජනාධිපතිතුමා අගමැතිතුමා ඊ සතියේ අපි ජෝස්ට්‍රේ නැමැතිතුමා විවෘත කරා. මම දැක්කා එදා ඒ විවෘත කිරීමේ උත්සවයේට මේ සතර දිග්බායෙන් ආපු සෙනග කාලයකට පස්සේ විශාල ජන කායක් ආවා. මොකද අධිවේගී මාර්ග මේ රටට අවශ්‍යයි කියන පණිවිඩය තමයි එතනින් දුන්නේ. අපි දැක්කා මිරිගම ඉඳලා කුරුණෑගල දක්වා විනාඩි 25ක් කාලේ අපි නුවර කෙනෙක් හැටියට අපි සාමාන්‍යයෙන් නුවර ඉඳලා කොළඹ එන්න පෑ 3.5ක් වැනි 3.5ක් 4ක් වැනි කාලයක් ගත වෙනවා. නමුත් දැන් මේක විවෘත කිරීම සමග මේ කොටස අපිට පුළුවන් පෑය දෙකම අට ඉන්න. ඒක අපි ලැබූ ජයග්‍රහණයක්. ඉතිරි කොටස අගමැතිතුමා ජනාධිපතිතුමා කිව්වා 2024 කෙලින්ම මීරිගම සිට කඩවල දක්වාත් පොතුහැර සිට මහනුවර දක්වාත් ඒක හදපුවාම අපි හරියටම පෑය යන්නේ. රටක දියුණුවට මහා මාර්ග අවශ්‍යයි. ඒ බව සනාථ කරමින් මම දැක්ක පුවත්පත්වල පළවෙනවා මේක විවෘත කරපු මුල් පැය 24 තුල ලක්ෂ 28ක ආදායමක් ලැබුවා. ඒකට මිනිස්සු මේවා බලාපොරොත්තුෙන් ඉන්නව නෙවෙයිද? අපිට අධිවේගී මාර්ග ඕනවා කියනව නෙවෙයිද? මේවා විපක්ෂයට පේන්නේ. ඒක තමයි විපක්ෂයේ තියෙන නොහැකියාව. ඒ නිසා අපි එතුමා මේ මහා මාර්ග පිළිබඳව නුවර මාර්ගේ පමණක් නෙවෙයි මාර්ග රාශියක් රුවන්පුර අධිවේගී මාර්ගයේ ඇතුළු අද මේ රටේ මාර්ග ඉතිහාසයේ විප්ලවයක් කරලා තියෙනවා. ඒ වගේම අපේ ජනාධිපතිතුමා අපි දැක්කා
ඔබතුමාට හිමේ අවසන් විනාඩි දෙක
අපි දැක්කා එතුමා එන්නත් කරන්නේ තුලින් මේ රට ඉස්සරහට ගෙනිච්ච ආකාරයේ මේක එක්සත් ජාතිපක්ෂේ නැත්නම් සජබේ කුහකයන්ද මේක පේන්නේ නැහැ. මම දැක්කා ඇමරිකාවේ එක්සත් ජනපදයේ ඉතාලිය ජර්මනිය වගේ රටවල් අභිමවා ලෝකේ තුන්වෙනි තැනට එන්න පුළුවන් උනේ එතුමාගේ දුරදර්ශී වැඩපිළිවෙල නිසා. මම දැන් ගිය සතියේ අපේ මුලාසනේ ඔබ මන්ත්‍රීතුමනි ඉන්දියාවේ ගියා. ඉන්දියාවේ ගිහිල්ලා මම බෞද්ධෙක් වශයෙන් මහා බෝධිය වැඳ පුදා ගන්න ගියා. ඒ යන වෙලාවේ පොලිසියෙන් 10ක් 15ක් දාලා එක වහල. මම ඇහුවා ඇයි මොකද්ද මේක වහලා තියන්නේ කියලා. මේ සැරේ කොවිඩ් එක නෙවෙයි ඉතින් ඉස්සර සැරේ කොවිඩ් එකට වාපු ගමන් තාම වහල. අද එන්නත් නිපදව වන ඉන්දියාවේ තත්ත්වය ඕකයි. එන්නත් එකක්වත් නිපද නොවන අපේ රටේ තත්ත්වය ඕකයි. ඒ නිසා තාම ඒවා විවෘත කරලා නැහැ. මම දැක්කා චෙන්නයි නගරේ මාස් එකක්වත් නැතුව මිනිස්සු එහෙමේ යනවා. නමුත් අපේ රට බලන්න කොච්චර ලස්සන ආකාරයට අපේ මිනිස්සු නීතියට ගරු කරමින් ඒ වෛද්‍ය උපදෙස් අනුව අපේ රටේ මිනිස්සු කොච්චර ඒ කොවිඩ් ප්‍රසංගතයෙන් මිදෙන්න කටයුතු කරනවා කියන එක මම ඇහෙන් දැක්කා. එසා අපිට ලොකු වමනාවක් තියෙනවා අපේ රට ගැන. ඒ නිසා වරාය ගැන කතා කරොත් අපේ රොහිත අබේගුණවර්ධන අපේ ඇමතිතුමා උදේ කතා කරා වරාය නගරේ රැකියා 175,000 2,30,000 අතර දෙන ප්‍රෝග්‍රෑම් එක. දැන් මේක මොනවද කිව්වේ අපේ ජවිපේ සහෝදරයෝ සදබ සහෝදරයෝ වරාය යන වීසා ගන්න ඕන කිව්වා. අනේ මන් දන්න ඊයේ පෙරේද මම දැක්කා වීසා කෙසේ වෙතත් මිනිස්සු පුරාල්ලා ඒ පෝට් සිටිය
ඔබතුමාගේ කාලය අවසන්
මට විනාඩියක් දෙන්න ගරු මන්ත්‍රීතුමනි පෝට් සිටිය නරඹන්න යනවා. අපි රැකියා 153 අපි උපාධිධාරීන්ද වෙන රටවල් රැකියා වලින් අයින් කරනකොට පඩි අඩු කරනකොට අන්න 53,000 ගිය සතියේ වෙනකොට ස්ථීර කරන්න අපේ ජනාධිපතිතුමා කටයුතු කරා. ඒ නිසා මේ රට ගැන අමුතුවෙන් කියන්න අවශ්‍ය නැහැ. දැන් මම දැක්කා නුවර කෙනෙක් හැටියට ශ්‍රී දළදා මාලිගාව නුවර එළියේ පහුගිය මාස 4-5ක සුද්දෙක්වත් බෙහෙතකටවත් ගන්න ඉන්නේ නැහැ. මම දැක්කා ඊයේ පෙරේදා වෙනකොට නුවර එළියේ නුවර සුදෝ පිරිලා නුවර විතරක් නෙවෙයි ගාල්ල මාතර කොළඹ මේ රට වටේම මේ ගමුව දැන් මේ වෙනකොට සුද්දෝ එමින් සිටිනවා. සංචාරක ව්‍යාපාරේ අපි බලාපොරොත්තු වුණාට වඩා ඉහළට ගෙනියන්න දැන් ඒ කටයුතු සැලසෙමින් තියෙනවා.
සුතේ අවසන් කරන්න
බලන්නේ ඊර්ෂ්‍යාවෙන් පුහකකමින් බලන් දෙපයි කියලා අපි සජපෙට කියනවා. අපේ ජනාධිපතිය කිව්වා ඔක්කොමලා එක්කහුව වෙන්න කියලා. අපි එක්කහුව වෙලා මේ රට ගොඩගමු. රට ගොඩගෙන පුළුවන් තමුන්නාසිරාට ඕන විදියට ඡන්දයකට යන්න. අපි බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා ගැන වචනයක් කියන්න ඕන. එතුමා සියලු ශ්‍රේෂ්ඨ නියෝජනය කරමින් මෙවර ආයවැයෙන් 85,000 මිලියන වෙන් කරමින් පවුල් ලේකක ලක්ෂ 20ක් සඳහා බීජ දෙමින් තමන්ගේ ගෙදරට අවශ්‍ය ඒ එළවලුට වගා කරගන්න එතුමා මා ව්‍යාපෘතියක් කරගෙන යනවා.
ස්තුතියි අවසන් කරන්න.
මම වඩා කතා කරන්න යන්නේ මේ කතාව ලබා දී පිළිබඳ ස්තුතිවන්ත වෙමින් මගේ කතාව අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා.